தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலிப்புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் பவானி முரளிகிருஷ்ணா. இந்த கட்டுரையின் பெயர் ஒருசான் வயிறு. ஆசிரியர் கீவா ஜெகநாதன். பதிப்பு ஆண்டு 1943. ஒருசான் வயிறு, அத்தியாயம் 7, 2 காட்சிகள். வாசிப்பவர் பவானி முரளிகிருஷ்ணா. 2 காட்சிகள். கம்பனுடைய இராமாயணமாகிய மகாகாவியத்தில் தமிழின் பலவேறு வகை சுவையை அனுபவிக்க இடமிருக்கிறது. கதையின் போக்கையும் கதாபாத்திரங்களின் இயல்புகளை அந்த நிலை தவறாமல் இசைத்து அவர்களுடைய உரையையும் நடையையும் அமைத்திருத்தலையும் நூல் முழுவதும் படித்து படித்து உணர்ந்தவர்கள் சிந்தித்து சிந்தித்து இன்புறலாம். சிற்பக்கலை செல்வம் நிரம்பிய திருக்கோயிலை அதன் பூரண வடிவத்திலே கண்டு இன்புறுவது போல கம்பராமாயணத்தின் பெரிய கட்டட விசேஷத்தையும் பல பல பகுதிகளும் ஒன்றனோடு ஒன்று இயைந்து காவியத்தின் முழுமையை சுவையுற செய்வதையும் அறிந்து மகிழலாம். அந்த திருக்கோயிலின் ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு மூலையிலும் உள்ள சிற்ப உருவங்களையும் தனித்தனியே பார்த்து அவற்றின் அழகிலே ஊன்றி நின்று இன்புறுவது போல கம்பராமாயண பகுதிகளில் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பாடலிலும் நெஞ்சூன்றி செஞ்சொற்கவியின்பத்தை நுகர்வதற்கும் கம்பன் வாக்கு இடம் கொடுக்கிறது. பாலகாண்டத்தில் பூக்குய் படலம் முதலிய சில படலங்களில் கதைப்போக்கின் சம்பந்தத்தை அறிய வேண்டுமென்ற அவசியமே இல்லாமல் கற்பனை காட்சிகள் பலவற்றை பொழிந்து குவித்திருக்கிறான் கம்பன். அங்கே உள்ள ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு தனி காட்சி சித்தரிக்கப்படுகின்றது. கம்பராமாயண மாளிகையில் எங்கோ ஓரிடத்தில் உள்ள தனியழகு வாய்ந்த சிற்ப உருவங்கள் அவை. அர்த்த மண்டபம், மகாமண்டபம் என்பவற்றை போன்ற பெரிய உறுப்புகளோடு அப்பகுதிகளை சேர்ப்பதற்கில்லை. ஆகையால் அவை கம்பராமாயணத்தில் மிகையாக உள்ளன என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். திருக்கோயிலின் மூலைக்கம்பத்திலே மூலக்கடவுளுக்கோ பரிவார தேவதைகளுக்கோ தொடர்பில்லாத அருமையான சிறிய சிறிய சிற்ப உருவங்களை சிற்பி அமைத்து வைத்திருக்கிறான். அவை இல்லையென்றால் கோயிலின் அழகு குறையாது. என்றாலும் அவை தமக்கென வாய்த்த தனியழகோடு கோயிலின் பேரழகிலே கலந்து நிற்கின்றன. கம்பனுடைய கற்பனை காட்சிகளையும் அந்த வகையிலேதான் சேர்க்க வேண்டும். காதலரும் காதலியரும் தம் தம் மனம் போன போக்கிலே பூஞ்சோலையிலே உலவிக் கொண்டிருக்கிறார்கள். தமக்கு விருப்பமான மலர்களை கொய்கிறார்கள், மாலையாக்குகிறார்கள், தாம் சூடுகிறார்கள், பிறருக்கும் சூட்டுகிறார்கள். அந்த உல்லாச கூட்டத்தினிடையே மாறன் அணைய திருவுருவ எழில் படைத்த ஒருவன் மலர் கொய்திருந்தான். அவன் தென்னிய தோள்களை பார்த்தால் மலைகளைப் போல பொலிகின்றன. ஆண்மைக்கு உறைவிடமாகிய அவனுடைய தோள்கள் பூரிக்க வேண்டுமானால் ஒரு சிறிய தந்திரம் செய்ய வேண்டும். போர் என்று வாயினாலே சொன்னால் போதும், உடனே அவன் ஆண்மை வீறு கொண்டு எழும், தோள் வீங்கும், எங்கே என்று குதி போட்டு கொண்டு கிளம்பிவிடுவான். போரென்ன வீங்கு பொறுப்பென்ன புலங்கொள் தின்தோல் மாறன் அணையானாகிய அவன் மலர் கொய்து கொண்டிருந்தான். எதற்காக தெரியுமோ, குயிலைப் போல இனிய மொழிமிழற்றும் தன்னுடைய ஆறுயிர் காதலிக்கு சூட்டி மகிழத்தான். அவள் காரை போல கருத்து நீண்ட கூந்தலையுடையவளாயிற்றே. அக்கூந்தல் நிறைய பூவை முடிக்க வேண்டுமென்ற ஆசையினால் அவன் மெல்ல மெல்ல மலர் கொய்தான். அப்பொழுது அவன் பின்புறமாக காரன்ன கூந்தர் குயிலன்னவள் வந்தாள். மெல்ல மெல்ல அடிமேல் அடி வைத்து வந்தாள். தனக்காக அவன் மலர் கொய்வதை பார்த்தபோது அவளுக்கு காதல் கரைபுரண்டு ஓடியது. அப்படியே பின்புறத்தில் சென்று அவன் கண்களை பொத்தினாள். மலர் கொய்வதிலே தன் முழு மனத்தையும் புகவிட்டு நின்ற அந்த கட்டழகன் அது தடைப்பட்ட உடனே யார் என்று கேட்டான். அவ்வளவுதான், உடனே மூண்டது பெரும் புயல். அந்த குயிலனைய பாவையின் நெஞ்சில்தான் அப்புயல் மூண்டது. யார், யார், யாரா, என்ன இவர் இப்படி கேட்கிறார்? இவர் கண்ணை பொத்துபவர் இன்னார் என்று இவருக்கு தெரியவில்லையா? இந்த செய்கையை செய்யும் உரிமை வேறு யாருக்கு உண்டு? வேறு யாரேனும் இவர் கண் புதைப்பது உண்டோ? நம்மை இன்றி வேறொருத்தி இத்தகைய உறவுடையவள் இருப்பாளோ? பேதை மடமகள் ஊடல் கொண்டாள். அவள் நெஞ்சம் குமுறியது, பெருமூச்சு விட்டாள். அப்பா, அதில் தான் எத்தனை உஷ்ணம்! அனல் போல அல்லவா இருக்கிறது? அவள் உள்ளத்திலே எழுந்த கொதிப்பின் அனல் அது. இவர் உண்மை காதலுடையவராக நாம் நினைப்பது போல நம்மை என்று பிறரை நினையாதவராக இருந்தால் யார் என்று கேட்பாரா என்று அவள் நினைக்கிறாள். இந்த ஊடற்காட்சி கம்பன் வாக்காகிய பின்வரும் கவியிலே ஒளிர்கிறது. போரென்ன வீங்கும் பொறுப்பண்ண பொலங்கொள் தின்தோள் மாறன் அணையான் மலர் கொய்திருந்தானே வந்தோர் காரண்ண கூந்தர் குயிலண்ணவள் கண் புதைப்ப ஆரென்னலோடும் அனலென்ன வெய்துயிர்த்தாள். கம்பனுக்கு பிறகு இலக்கிய வானிலே சுடர்விட்ட உடுமணிகளுள் பாரதியார் சிறந்தவர். அவர் கம்பனைப் போல மகாகாவியம் ஒன்றை இயற்றி பெரிய திருக்கோயிலை சமைத்த சிற்பியாகவில்லை. ஆனாலும் அவருடைய பாடல்களில் கம்பனது நுண்வினை சொற் சிற்பத்துக்கு குறையாத அழகு பெற்ற சொல்லோவியங்களை காணலாம். ஒரு புலவன் ஒரு கருத்தை சொல்லியிருப்பான். அதைக் கண்ட வேறொரு புலவன் அதே கருத்தை பின்னும் மெருகிட்டு புனைந்து புதிய கவியாக்கி விடுவான். இது கவி பரம்பரையிலே வரும் வழக்கம். பழந்தமிழ் நூல்களிலே மூலையில் இலைமறை காய்போல் கிடக்கும் ஒன்றை எடுத்து அதற்கு அழகிய நிலைக்களன் அமைத்து விரித்து ஒளியூட்டி சுவை பிழம்பாக்கும் சிற்ப தொழிலே வல்லவன் கம்பன். பாரதியாரும் அந்த வர்க்கத்தைச் சேர்ந்தவரே. ஆர் என்று கேட்ட காதலனும் அனலென்ன வைத்துயிர்த்த காதலியும் அமைந்த இக்கவிக்காட்சியை பாரதியார் படித்திருக்கிறார். எப்படி இருந்தால் அங்கே ஊடலின்றி காதல் மனம் விரிந்து கமழும் என்பதை சற்றே பார்க்கிறார். அந்த காட்சியை அடியோடு மாற்றிவிடுகிறார். கண் புதைக்கும் விளையாட்டு ஊடல் நாடகமாகாமல் தெய்வீக காதலை புலப்படுத்தும் அரிய காட்சியாக மாறிவிடுகிறது. பாரதியார் செஞ்சொற் கவிச்சிற்பத்தை இனி பார்க்கலாம். இங்கே பாரதியார் தம்மையே காதலனாக்கினார். காதலி கண்ணனது பெண்மையுருவாகிய கண்ணம்மா. கம்பன் கற்பனை பூஞ்சோலையை நாடக அரங்காக்குகிறார். பாரதியாரோ கடற்கரையை அடுத்த ஒரு வீட்டின் மாடியில் இந்த காட்சியை பொருத்துகிறார். மாலை பொழுது அந்த மாடி மிசையே வானையும் எதிரே தோன்றும் கடலினையும் நோக்கியிருந்தான் காதலன். மூளை கடலும் வான வளையமும் இணைந்து நிற்கும் செவ்வியைக் கண்டு இன்புறுகிறான். இந்த காட்சியை காண்பவன் கவிஞன், வீரன், தியாகி என்று பலபடியாக சொல்வதற்கேற்ற இயல்புகளை உடையவன்தான். ஆனாலும் இப்போது காதலனாக இருக்கிறான். பாட்டு முழுவதும் காதலின் உயர்வை புலப்படுத்துவதாக அமைந்தமையால் அதன் ஒவ்வொரு பகுதியும் பாட்டின் ஜீவனாகிய அக்காதலுக்கு உபகாரப்படுவதாக இருக்கிறது. கடலும் வான வளையமும் இணைந்திருப்பதை காதலன் காதல் நிகழ்ச்சியாக காண்கிறான். மூளை கடலினை அவ்வான வளையம் முத்தமிட்டே தழுவி முகிழ்த்தல் கண்டேன் என்றான். பின்னாலே வரும் காதல் நாடகத்துக்கு சுருதி போட்டாய்விட்டது. காதர் கோயிலுக்கு அஸ்திவாரம் நிலைக்களம் அமைந்து விட்டது. மேலே வானத்தின் நீளம், அது முத்தமிட்டு தழுவும் கடலோ பெரிய நீலப்பரப்பு, இரண்டும் ஒன்றினை ஒன்று நெருங்கி தழுவுகின்றன. அந்த நீல நெருக்கிடையில் நெஞ்சு செலுத்தி நேரம் கழிவதிலும் நினைப்பின்றியே சால பல பல நற்பகற்கனவில் தன்னை மறந்த லயந்தன்னில் இருந்தான் காதலன். நாடகத்துக்கு மேடையும் அமைத்தாயிற்று. கதாநாயகன் வந்தாகிவிட்டது. அடுத்தபடி கதாநாயகி கம்பீரமாக வருகிறாள். அங்கு அப்பொழுது என் பின்புறத்திலே ஆள் வந்து நின்று எனது கண் மறைக்கவே. ஆள் ஆனா பெண்ணா? கண்ணை மறைத்த பிறகு ஆண் என்றும் பெண் என்றும் தெரிந்து கொள்ள முடியுமா? கையால் கண்ணை பொத்தியமையால் கையுள்ள மனித உருவம் ஓர் ஆள் என்று நிச்சயமாக தெரியும். எந்த மனிதனும் இதை சொல்லிவிடலாமே. கண்ணை பொத்தியது ஆள் என்று சொல்வதற்கு காதலனா வேண்டும்? கம்பன் காட்டும் காட்சியில் வரும் காதலன் கீழ்ப்படியில் நிற்பவன். அவன்தான் ஆள் என்று மட்டுமே தெரிந்து ஆர் என்று கேட்டான். கண்ணம்மாவின் காதலன் அத்தகையவன் அல்ல. அவன் கேட்கவில்லை, உணர்ந்து கொண்டான். எப்படி? அவனே சொல்கிறான். பாங்கினிற் கையிரண்டு தீண்டி அறிந்தேன். அந்த கைகளின் ஸ்பரிசத்திலேயே கண்ணம்மாவை அவன் உணர்ந்தானாம். அப்படி தீண்டுவதனால் தெரிவது ஒரு பெரிதா? அது ஒரு கால் தன் நுண்ணிய உன்னதமான காதல் உணர்ச்சிக்கு இழுக்காகுமோ என்று காதலன் நினைக்கிறான். தீண்டக்கூட வேண்டாம், அவள் வரும்போது அவள் அணிந்த உடையின் பரிமளத்தில் அவளை நான் உணர்ந்தேன் என்கிறான். பட்டுடை வீசு கமல் தன்னில் அறிந்தேன். பின்னம் நுணுகி நுணுகி செல்கிறது அவன் உணர்வு. இதுவும் பெரிதல்ல, மனத்தால் உணரும் சக்தி பசுவுக்கும் உண்டு. காதலன் அறிவும் உணர்ச்சியும் உள்ள மனிதனாயிற்றே. அவளுக்கும் தனக்கும் உணர்ச்சி ஒத்து நிரம்புவதை அறிந்தவனாயிற்றே. ஆகையால் அடுத்தபடி ஓங்கி வரும் உவகையூற்றில் அறிந்தேன் என்று சொல்கிறான். அப்போது அவன் காதலின் உயர்வு புலப்படுகிறது. இதுவும் போதாது, அவன் காதலின் ஆழத்தை புலப்படுத்த பரிசம் மனம் உவகை ஒன்றுமில்லாமலே கண்ணம்மாவை அவன் உணர முடியாதா? முடியும், நிச்சயமாக முடியும். அவள் உள்ளமும் தன் உள்ளமும் ஒரே மாதிரியாக துடிக்கின்றன. அந்த துடிப்பினாலே தெரிந்து கொள்ளலாம். அவன் தெரிந்து கொண்டதை சொல்கிறான். ஒட்டும் இரண்டுலத்தின் தட்டில் அறிந்தேன். என்ன உயர்வு! பரிசத்திலே ஏமாந்து போகலாம், மனத்திலே பொய்மையும் கலந்திருக்கலாம். உவகையூற்றிலே பிறரும் கலக்க இடம் உண்டு. ஆனால் இரண்டு உலத்தின் ஒருமை தட்டிலே காதலனும் கண்ணம்மாவும் தான் இருப்பார்கள். இரண்டு உலத்தின் தட்டு ஒன்றாக இருந்தால் அங்கே காதலின் இரட்டை உருவமாகிய அவர்களைத்தான் காணலாம். இரண்டு உள்ளமும் ஒன்றாக இயங்குவதில்தான் உண்மையான தெய்வீக காதல் புலப்படுகிறது. அந்த இருதய துடிப்பின் ஒருமையினால்தான் தன் கண் புதைத்தவள் கண்ணம்மாதான் என்று நிச்சயமாக உணர்ந்து கொண்ட காதலன் சொல்கிறான், வாங்கிவிடடி கையை ஏடி கண்ணம்மா, மாயம் எவரிடத்தில் என்று மொழிந்தான். மாலை பொழுதில் ஒரு மேடை மிசையே வானையும் கடலையும் நோக்கியிருந்தேன். மூலைக்கடலினை அவ்வான வளையம் முத்தமிட்டே தழுவி முகிழ்த்தல் கண்டேன். நீல நெருக்கடியில் நெஞ்சு செலுத்தி நேரம் கழிவதிலும் நினைப்பின்றியே சால பல பலனர் பகற்கனவில் தன்னை மறந்த லயன் தன்னில் இருந்தேன். ஆங்க பொழுதிலின் பின்புறத்திலே ஆள் வந்து நின்றனது கண்மறைக்கவே பாங்கினிற் கையிரண்டு தீண்டி அறிந்தேன். பட்டுடை வீசு கமல் தண்ணில் அறிந்தேன். ஓங்கி வரும் உவகை ஊற்றில் அறிந்தேன். ஒட்டும் இரண்டுளத்தின் தட்டில் அறிந்தேன். வாங்கி விடடி கையை ஏடி கண்ணம்மா, மாயம் எவரிடத்தில் என்று முழிந்தேன். ஆரென்று கேட்ட காதலன் கம்பன் பண்ணி வைத்த பொம்மை. இரண்டுளத்தின் தட்டினால் தன் கண்ணம்மாவை தெரிந்து கொண்ட காதலன் பாரதியார் உருவாக்கிய ஜீவசித்திரம். அதை பார்த்து இதையும் பார்த்தவர்களுக்கு இதன் அருமையும் அழகும் ஆழமும் நன்றாக புலப்படும். ஒருசான் வயிறு அத்தியாயம் எண் 7 2 காட்சிகள் நிறைவு பெற்றது.